இந்த காலை வேளையில் தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி பின்மாரி மலை யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான். மற்றவங்கள்லாம் பின்மாரி மலையில் அனுபவிக்க முடியாது. அந்த யூதா கோத்திரத்து கூட சேர்ந்துக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், பின்மாரி மலையை அனுபவிக்கிறவர்கள் யூதா கோத்திரம் மட்டும்தான், மற்றவங்களுக்கு இதில் பங்கு கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால் பின்மாரி மலைக்காக காத்திருக்கிறவங்க எல்லாரும் யூதா கோத்திரத்தில் வந்து சேர்ந்துக்க வேண்டியதுதான். சகரியா 10:1-5 வரை வாசிப்போம்.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவரவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு பொறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேர்தல் பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பிருந்தாதனால் சிறுமைப்பட்டார்கள். மெய்ப்பெருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்கள் யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார்.
போதும். பின்மாரி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட மனிதர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுனால தான், தனிப்பட்ட முறைகள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுனால மட்டும்தான் பின்மாரி மலை கிடைக்கும். அப்போ பின்மாரி மலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொப்பனா வியாக்கியானா பொய் தீர்க்க தரிசனம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஆடுகளை செதறடிக்கிறதுனால அந்த கடாக்களுக்கும் கிடைக்காது, ஆடுகளும் செதறி அடிக்கப்பட்டாச்சு. அப்போ பின்மாரி மலையினுடைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மனுஷனுடைய எண்ணமெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா, குறி சொல்ல மாட்டாங்களா, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களான்னு தான் ஓடிட்டுருக்காங்க. அப்போ இன்றைக்கி இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் வந்திருக்கிறவர்கள் இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும், அல்லது இரண்டாம் வருகையில் தேவனுடைய பங்காளிகளாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டிக் கொள்கிற சமயத்தில் மட்டும்தான் ஆண்டவர் பின்மாரி மலையை கொடுக்கிறார். பின்மாரி மலை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற கடாக்கள், கொளுத்து திரிகிற கடாக்கள் பொய் சொப்பனத்தை பார்த்து கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி ஆடுகளை சதறடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பின்மாரி மலை வரும்போது பார்த்தீங்கன்னா, முதல் யூதா கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்திலே சிறந்த குதிரை, பெஸ்ட் ஹார்ஸ், யுத்தத்தில் முதல்ல போகிற குதிரை, ஊழியத்தில் முதல் முன்பந்தியில் நிற்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரம் தான். பின்மாரி மலையின் ஊழியத்தில் முதல்ல வந்து முன்னால் போய் நிற்கக்கூடிய ஆள் வந்து யூதா கோத்திரம். சகரியா 10:4-5 வாசிப்போம்.
அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடாரங்களையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார், குதிரைகள் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள்.
போதும். யூதா கோத்திரத்திலிருந்து என்னென்ன காரியம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கோடிக்கல் அப்படின்னா மூளைக்கல். முதலாவது யூதா கோத்திரம் சிறந்த குதிரை, யுத்தத்துக்கு போகிற சிறந்த குதிரை யூதா கோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூளைக்கல், இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்தார், அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அடிப்படையான உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் மூளைக்கல்லாக இருப்பார்கள். அப்படின்னா ஒரு புது ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு மூளைக்கல்லாக இருந்து அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறம் கூடார மூளை அப்படின்னா, ஒரு புதிய வீடு கட்டுறதற்கு கூடாரங்களை ஸ்தாபிக்கிறதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்த வில், யுத்தத்தில் வந்து எதிரிகளை தாக்கிறதுக்கு யுத்த வில். அப்படின்னா எதிரிகள் பேசுகிற பேச்சுக்கு சரியான மறுபடி கொடுக்குற வார்த்தைகள் யூதா கோத்திரத்துக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அது சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை சரியான இடத்துல பேசி தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுகிறவர்கள், 1000 ஆண்டில அரசாட்சி செய்கிறவர்கள் அல்லது 144,000 வரிசையில் வருகிற அத்தனை பேருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். அடுத்த கோத்திரம் பக்கத்தில் கூட வர முடியாது. அதனால் யூதா கோத்திரத்துக்கு தான் பின்மாரி மலை, அடுத்தவனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தில் சகரியா 12 அதிகாரம் 7 10 வரை வாசிப்போம். ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஜனம் யூதா கோத்திரம் தான். இவனை யூதா கோத்திரத்தை எடுத்துட்டு தான் இவங்களை பயிற்சி கொடுத்து தான் யுத்தத்துக்கு போகிற முதல் குதிரையை நிறுத்துறாரு. அதனால பின்மாறி மலை யூதாவுக்கு தான் முதல் பங்கு. மற்றவங்களுக்கு யூதா சொல்கிறத கேட்டு தான் கீழ்ப்படைஞ்சு கூட தான் ஒட்டிக்க முடியும். யுத்தத்தில் போக முடியாது. அப்படின்னா ஊழியத்தில் முன்பந்தியில் போக முடியாது. ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை கூட இருந்து 10 ஜாதிகள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி சியோனுக்கு வருவாங்க. அந்த 10 ஜாதியில் ஓராளாக இருந்து சியோனில் வந்து உட்காந்துக்கலாம் ஒழிய ஊழியத்தில் முன் வரிசையில் போக முடியாது. அப்போ முன் வரிசையில் போகிறதுக்கு ஆண்டவர் முதல் யூதா கோத்திரத்தை பிரித்தெடுக்கிறார். அதுக்கடுத்து வாசிப்போம்.
அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களே தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள்.
அதுக்கடுத்து வாசிப்போம்.
அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள்.
அப்போ தாவீது குடும்பத்தார் அல்லது எருசலேமில் சேர்ந்திருக்கிறவர்கள் சியோனுக்கு வரும்போது என்ன பண்ணுவானா, அப்போ யூதா கோத்திரத்தை முதல் தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இது நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறிஞ்சதை நினச்சி அவங்க துக்கித்து புலம்புவார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமை சுற்றி நிறைய ஜனங்க கூடிடுவாங்க. எருசலேமை சுற்றிலும் எல்லா புறஜாதிகளும் கூடிடுவாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சுற்றி அநேக புறஜாதிகள் பல கேள்விகளை கேட்பாங்க. அது இப்போவே ஆரம்பிச்சாச்சு. சகரியா 12 அதிகாரம் 1-6 வரை வாசிப்போம். போதும். இங்கே முதல் வசனத்தில் நாம் பார்க்குறோம் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ளே வைக்கிறவர். அப்படின்னா பின்மாறி மலையினுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வச்சா தான் கிடைக்கும். ஒழிய எல்லாம் கூட்டமாக உட்காந்து அந்நிய பாச பேசு ஆடு பாடுன்னு சொன்னால் வராது. அதனால ஒவ்வொருவரும் தனித்தனியாக காத்திருக்க வேண்டும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றுவது. அப்படின்னா எருசலேம்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா சரியானபடி பேசுறதுக்கு அந்த ஜனங்களுக்கு தெரியாது. புறஜாதிகளை என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தை இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இதனுடைய பொருள் என்னன்னு புறஜாதிகளும் வந்து கேட்பாங்க. அப்போது இப்படி எருசலேம் வந்து முற்றுகை போடப்பட்ட ஒரு நகரமாக இருந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாரமாக இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தேவ ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களும் முற்றுகை போடப்படுவார்கள். காரணம் என்னென்னா முதல் இவங்க தான் தேவனுடைய வார்த்தையை வெளியில் அறிவிக்க வேண்டியது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜனங்கள் வரும்பொழுது உண்மையாக தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து நடுவாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லி தெரியாமல். 3 வசனம் வாசிப்போம். பாரமான கல்லாய் போச்சு. புறஜாதிகள் இன்னைக்கு எருசலேமை சுற்றி இருக்காங்க. எழுத்தின்படி எருசலேமை சுற்றியும் புறஜாதிகள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு எருசலேமாகிய கர்த்தருடைய வசனத்தை பாரமான கல்லாக மாற்றிருக்காரு. எல்லா ஜனங்களும் சுத்தி இருக்காங்க. இப்போ புறஜாதி எல்லாம் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்றன்னு சொல்லி தெரியாம இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. காரணம், யூதா கோத்திரத்தை ரட்சிக்கிறதுக்கு இது பாரமான கல்ல ஆக்கினாதான் எல்லாம் மணந்திருப்பான். அதனால இன்னைக்கு எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னா, எருசலேம் ஆகிய தேவனுடைய வார்த்தையை பாரமான கல்லா மாற்றிருக்க. ஆனா என்ன பண்றாங்க, சுத்தியில் இருக்கிற எல்லா புறஜாதிகளும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நாலாம் வசனம் வாசிப்போம்.
அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
போதும். அப்போ எல்லாரும் குதிரைகளை வந்து யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. குதிரைகள்னு சொன்னால் வாயின் வார்த்தைகளை வைத்து இவங்களை கேள்வி கேட்கணும், வாய் சண்டை போடணும் அப்படின்னு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை பேசுகிறான், இந்துவும் பேசுகிறான், முஸ்லீமும் பேசுகிறான், ஏன் கிறிஸ்தவங்க கூட சில காரியங்களை இந்த உபதேசம் சரியில்லை அந்த உபதேசம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பும் அவையில் மேல் ஏறியவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும். அப்படின்னா என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியல, எப்படி வார்த்தைகளை விவரிக்கணும்னு சொல்லி தெரியல, ஏதோ ஒரு இதில் மயங்கி இருந்து தெளிவான வார்த்தைகளை பேச முடியாதபடி தவிக்கிறாங்க. ஆனால் கேள்வி மட்டும் கரெக்டாக கேட்குறாங்க, உண்மை இது தான், சத்தியம் இது தான், வேதத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பல காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் சரியான பதிலை எடுத்து சொல்ல முடியாமல் இன்றைக்கு புத்தி மயக்கத்தின் ஆவியினாலே எல்லாரும் கலங்கியிருக்காங்க. அப்புறம் ஜனங்களுடைய குதிரைகளின் குருட்டாட்டத்தை உண்டாக்குவேன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் குருட்டாட்டம். அப்படின்னா அறியாமை, குருட்டாட்டம்னா அறியாமை, அறியாமையில் ஏதேதோ பேசுகிறாங்க, சரியான வார்த்தைக்கு அவங்களால வர முடியல. அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் வாசிப்போம்.
எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்வார்கள். ஆனாலும் யூதாவின் தலைவரை உறவுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோர் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலப்புறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள். எஸ்ரவேல் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய
போதும் போதும். அப்போ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக திரளான ஜனங்கள் போராடுகிற சமயத்திலே அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே யூதா கோத்திரத்தினுடைய முறைமையை பின்பற்றுகிறவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் தான் சொல்லுவாங்க, அடுத்தவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா தேவன் என்னை தேர்ந்தெடுத்துருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எனக்கு இருக்குது, இவங்களுக்கு இன்னும் மறுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இருதயத்திலே தங்களை திடப்படுத்தி கொள்வார்கள். அப்புறம் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூதாவின் தலைவரில் விறகுக்குள்ளே எரிகிற அடுப்பு, நிறைய விறகு இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதுக்குள்ளே ஒரு அடுப்பு இருந்தால் எப்படி இருக்கும், எல்லா விறகையும் பத்த வச்சு. விறகுனா ஜனங்கள், விறகுனா ஜனங்கள், ஆமா எரிகிற அடுப்பு. அப்படின்னா எப்பவும் வல்லமையான வார்த்தைகளை தெளிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பச்சை மரத்துக்கு இந்த மாதிரி செய்தால் பட்டை மரத்துக்கு எப்படி செய்வார்கள்? அப்படின்னா பச்சை மரம்னா ஆவியில உயிருள்ள மனுஷன், பட்டை மரம்னா ஆவியில செத்து போனவன், அதான் விறகு. அப்போ விறகாக இருக்கிற ஆவியில் செத்து போன ஜனங்களுக்குள்ள அடுப்பாக இருப்பாங்க. ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், எல்லா விறகையும் பற்ற வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கோலுக்குள்ள எரிகிற தீவெட்டி, வைக்கோல் போதல் இருக்குன்னு வைங்களா, அதில் ஒரு எரிகிற கொல்லிக்கட்டையை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும், எல்லாமே காலியாகும். அந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறவன் தான் வைக்கோல். உப்பு சப்பு இல்லாமல் நான் எதுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பூமிக்கு பாரமாக வாழ்வேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வைக்கோல், அவங்களுக்கு ஒரு கொல்லி கட்ட போதும் எல்லா வைக்கோலும் அப்படியே காணாம போயிடும். அந்த மாதிரி உபத்திரவ கால ஊழியத்தில் அல்லது பின்மாரி மலையின் ஊழியத்தில் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரொம்பவும் விசேஷமுள்ளவர்களாக இருப்பார்கள். எண்ணாகமம் 23:8-9. போதும், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துல வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக பீலயாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போய் அங்கே பாலாக்கு வந்து நிறுத்துகிறான். அப்பொழுது பீலயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லா ஜனத்தையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். அப்படின்னா அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் அவர்களை நான் சபிக்க முடியாது, இவர்கள் ஜாதிகளோட கலவாமல் வாசமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு அந்த ஜனத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனத்தையும் பார்த்து இவர் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து புறப்பட்டு வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 கோத்திரம் 10 கோத்திரம் ஜாதி கூட போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த அன்னைக்கு திரளான ஜனங்களை கண்டு பிள்ளையம் தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும்போது குறிப்பாக அந்த யூதா கோத்திரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஒழிய மற்றவங்கள சொல்லலை. காரணம், காலப்போக்கில் 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் புறஜாதிகளாக மாறிவிட்டது. இப்படியாக யூதர்கள் அன்றைக்கே தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் சபிக்கிறதுக்கு யாராவது போனாங்கன்னா ஆண்டவர் அவர்களை சபிப்பார். சரி, யூதா கோத்திரத்தினுடைய வேறு சில காரியங்களை பார்ப்போம். சகரியா 1:18-21 வாசிப்போம். சகரியா 1:18-21.
இல்ல
1:18
என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்றால், என்னோடு பேசின தூதனை கேட்டேன், அதற்காக இவைகளை யூதாவின் இஸ்ரவேலையும் எருசலேமின் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்காக ஒருவன் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகளை யூதாவை சிதறடித்தது. அவைகளுக்கு பயமுறுத்துகிறவர்களுக்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்கும் தங்கள் கொம்புகளை எடுத்த சாதிகளுடைய கொம்புகளை
இழந்துட்டாங்க. எப்படியோ அப்போ 4 கொம்புகளை பார்க்கிறார்கள். இந்த 4 கொம்புகள் என்ன பண்ணியிருக்குதுன்னா, 4 கொம்புகள்னா 4 அதிகாரங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூதாவை சிதறடிச்சிருக்காங்க. 4 விதமான இடங்களிலே யூதா ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 4 விதமான இடங்களிலே யூதா கோத்திரத்தினுடைய அடையாளம் பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் 4 விதமான இடத்துல யூதனுடைய அடையாளம் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 4 விதமான இடங்களை பார்க்கலாம். அப்போ இந்த 4 கொம்புகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறது. அப்படின்னா ஜாதிகளுடைய அதிகாரத்தை அழிச்சதுக்கு அப்புறம்தான் யூதாவினுடைய அதிகாரத்தை தேவன் ஸ்தாபிக்கிறார். அப்போ 4 விதமான இடத்துல முதல் இடம் எதுன்னு பார்ப்போம். இந்த 4 விதமான இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 விதமான இடத்துலையும் பலிபீட உண்டாக்கப்பட்டது. அந்த பலிபீடத்திலே தேவனுடைய காரியங்கள் தொடர்பாக இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற அந்த 12 கோத்திரமும் தங்களுடைய தேவன் கொடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படுகிற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் கீழ்ப்படிஞ்சாங்க, குறிப்பிட்ட ஜனங்கள் கீழ்ப்படியாமல் சிதறிட்டாங்க. அப்போ பலிபீடத்தில் இருக்கிற இது 4 கொம்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 வந்து யூதா கோத்திரத்தை சிதறடிக்க பண்ணியிருக்குது. 4 வந்து 4 பலிபீடத்தில் இந்த காரியங்கள் நடந்திருக்குது. முதல்ல எங்கே நடந்ததுன்னா, யோசுவா 4:1-9 வாசிப்போம்.
தனியங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவே ஆசாரியின் கால்கள் நிலையா நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் சாணத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்பட்டிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உதயநாய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரனுடைய கோத்திரங்களின் ரக்கத்துக்கு சரியாக உங்களின் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கல்லை எடுத்து தன் தோழி மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போவதனால் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிடுச்சு. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு எந்தக்கு இனிப்பட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரனுடைய கோத்திரங்களில் அக்கத்துக்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெற்ற சுமந்த ஆசாரியின் காலில் இருந்த இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினார். அவைகள் இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது.
அப்போ இது பிரமாணம் பார்த்தீங்கன்னா மோசே வந்து சொல்லியிருக்கார். இதில் நம்ம உபாகமத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கும்படி யோர்தானை கடக்கிற சமயத்தில் 12 கோத்திர தலைவர்களும் 12 கல்லை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் அந்த 12 கல்லை நட்டி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்தில் வந்து அந்த கல்லில் என்ன பண்ணுனா பிரமாணங்களை எழுதி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூற வேண்டும் என்று சொல்லி மோசே கட்டளையிட்டு இருந்தான். இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்க. கடந்து போய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக அங்கே 12 கல்லை நாட்டி எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே யோர்தானை கடக்கும்போது இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே ஒரு பிரிவினை ஆகி போச்சு. என்ன பிரிவினைனா ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் பச்சையான நிலம் இருந்தது. இதில் ரூபன் கோத்திரமும் நப்தாலி கோத்திரமும் மனசே கோத்திரமும் என்ன பண்ணாங்கன்னா பார்வைக்கு நல்லா பச்சையாக இருக்குது, செழுமையாக இருக்குது, இந்த இடத்த எங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோர்தானுக்கு முன்னாலேயே மோசை இருக்கும்போதே கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இங்கே ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும், எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கட்டும், நாங்கள் மட்டும் யோர்தானை கடந்து எல்லாத்துக்கும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் திரும்பி வந்துடுவோன்ட்டு. அப்போ 12 கோத்திரங்கள் யோர்தானை கடந்து போகும் பொழுது அங்கே 12 கல்லை நாட்டி தேவனுடைய பிரமாணத்தை எழுதி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூறினதுக்கப்புறம் 2.5 கோத்திரம் பார்த்தீங்கன்னா யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. அப்போ யூதா கோத்திரம் அப்படின்னா தேவன் கொடுத்த பிரமாணங்களை அப்படியே பின்பற்றுகிறவர்கள் தான் யூதா கோத்திரம். அதில் கலப்படம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த 2.5 கோத்திரம் திரும்பி வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா யோசுவா 22 அதிகாரம் 29 33 வரை வாசிப்போம். யோசுவா 22:29 33 வரை.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசலுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாத பலிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரரும் ஆத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளே ஆசாரியனாகிய பிணையாசும் அவனோடு கூட இருந்த சபையின் பிரபுகளும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரையும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது ஆசாரியனான எலியாசாரின் குமாரனாகிய பிணையாஸ் ரூபன் புத்திரரையும் ஆத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்யாது இருந்ததாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இந்த அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கைக்கு தப்பிவிட்டீர் என்றார். ஆசாரியனான எலியாசாரின் குமாரனாக பிணையாசு பிரபுகளும் கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரத்தில் திருப்பி வந்து அவர்களுக்கு மறு செய்து சொன்னார்கள்.
போதும். யோசுவா 22 அதிகாரம் 21 இருந்து 28 வரை வாசிப்போம்.
அப்பொழுது ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசேயும் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் ஆயிரங்களின் தலைவருமாய் தலைவருக்கு பிரயோத்திரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கும் அறிந்து கொள்வார்கள். இது இரண்டாயிரத்தி நாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமானது உன் விரோதமான புரோகத்தின் நாளாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதோ அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாத படிக்கு விலகுவதற்காக அதன் மேல் சர்வாங்க தகன பலியை ஆகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் கார் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கும் பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பணிகளாலும் சமாதான பணிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னியில் அவர்களை ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கிலே என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பலிபீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களோடையாவது எங்கள் சந்ததியாரோடையாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலாக பலிபீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம்.
அப்ப யோர்தானை கடந்து 12 கல்லை நட்டி அங்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூறினதற்கு அப்புறம் அங்க பலிகளை செலுத்தி தேவனை துதிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். ஆனா ஆத்துக்கு இந்த கரை பச்சமா இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா 2.5 கோத்திரம் அங்க 12 கல்லை நட்டுறதுக்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வந்து இங்க ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டிட்டான். பலிபீடத்தை கட்டிட்டு என்ன சொல்றான், இல்லை இல்லை கல்லெல்லாம் அங்கே இருக்குது 12 கோத்திரத்தினுடைய கல் அங்கே இருக்குது, இவன் அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு இவன் பார்வைக்கு பெரிதான ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். கேட்டா என்ன சொல்றானா, எங்க பிள்ளைகளுக்கு அடையாளத்துக்கு ஒண்ணுமே இல்லையே,
கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கிலே என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணணும் என்றும்.
ஆமா, பீடத்தை உண்டு பண்ணிட்டான். அப்போ யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற 12 கல்லு நட்டி உண்டாக்கி இருக்கிற பலிபீடத்துல பலிகளை செலுத்தலாம். இவன் என்ன பண்ணிட்டான், பார்வைக்கு பெரிதான பலிபீடத்தை கட்டிட்டு என்ன சொல்றானா, இது எங்க பிள்ளைகளுக்கு அடையாளம் தான், நாங்கள் அந்த பலிபீடத்துல பலியும் செலுத்த மாட்டோம் சர்வாங்கன தகன பலியும் செலுத்த மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைய தெரிஞ்சுக்கணும். எப்படி ஆராதிக்கிறது, பலி செலுத்தாமே ஆராதிக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கோத்திரம் பிரிஞ்சிருந்த மாதிரி இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள தகன பலி செலுத்துறதில்ல, சமாதான பலி செலுத்துறதில்ல, பொருத்தன பலி செலுத்துறதில்ல, பலியெல்லாம் எதுவுமே செலுத்தாம பார்வைக்கு பெரிய பலிபீடம் மட்டும் இருக்கும். அதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இவன்லாம் அந்த 2.5 கோத்திரத்துக்கு சேர்ந்தவன். பார்வைக்கு பெரிய இடம் பலிபீடம், பெரிய சபையா இருக்கும், பெரிய பில்டிங்கா இருக்கும், அங்கெல்லாம் வந்து பலிபீடம் மட்டும்தான் இருக்கும் ஒழிய அந்த பலிபீடத்துல எதுவுமே நடக்காது. இவங்க சொல்லிக்கு வாங்கலாமா என்னன்னு, நாங்களாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள்னு சொல்லிக்கு வாங்கலாமா, ஆனால் ஆராதனையும் நடக்காது. இப்படியாக யூதா கோத்திரத்தினுடைய முறைகள் இங்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யோர்தானை தாண்டி போனவன் எல்லாமே யூதா கோத்திரத்தினுடைய முறைமையிலே கை கொண்டிருக்காங்க. அப்போ அங்கிருந்து பிரிஞ்சு வந்து யோர்தானுடைய இந்த பக்க கரையில் இங்கேயும் பச்சையாக இருக்கும். அப்படின்னா யோர்தான் நதினா நித்திய ஜீவ வார்த்தைகள், நித்திய ஜீவ வார்த்தைகளில் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று பரலோகத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது, இன்னொன்று நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த ரெண்டையும் தான் தர்றாரு. ஆனால் இதில் எது முக்கியம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் முக்கியம், ஆனால் இந்த 2.5 கோத்திரத்துக்காரன் என்ன பண்ணிட்டானா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த பக்கமே இருந்துக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றதுக்கப்புறம் பூமிக்கு உரிய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா போதும், இதுலேயே சந்தோஷமாக இருந்துக்கலாம், பேருக்குன்னு ஒரு பேர் சபை கட்டிக்கலாம், பேருக்குன்னு நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு பலி செலுத்தாமல், சமாதான பலி செலுத்தாமல், காணிக்கை செலுத்தாமல், தசம்பாகம் செலுத்தாமல், பொருத்தனை காணிக்கை செலுத்தாமல், தகன பலி செலுத்தாமல் எல்லாம் இருந்துக்கிட்டு எங்களை கேட்டால் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம்? 12 கல்லை கொண்டு வந்து நட்டின ஆசீர்வாதமும் சாபமும் கூறின, அந்த ஆசீர்வாதமும் சாபமும் முக்கியமா அல்லது தேவனுடைய பிரமாணம் முக்கியமா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு பெரிதான பலிபீடம் இருக்குது, அங்கே பிரமாணமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை, சாபமும் இல்லை. நினச்சவன் வந்து எல்லாரும் சொல்லிக்கலாம் நாங்கள்லாம் தேவனை ஆராதிக்கிறவங்கன்ட்டு. பலி செலுத்தாமல் எப்படி ஆராதனை நடக்கும்? இப்படியாக இன்றைக்கு இருக்கிற 12 கோத்திரம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே பிரமாணம் இல்லாமல் வாழுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. பிரமாணம் இல்லை, அந்த பிரமாணத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை மீறினா அதுக்குண்டான சாபம் வரும், அந்த காரியமும் இல்லை, எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு பூமிக்குரிய நிலைமையில் இருந்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு நாங்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி அவங்களும் ஆராதித்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் அடையாளத்தை மாற்றி காமிக்கிறாங்க. இது முதல் இடம். ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 20-24 வரை வாசிப்போம். போதும். சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தில் சாலமோன் ராஜா அதிகமான பிரமாணங்களை வச்சு ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அப்போது உடனே என்ன பண்ணாங்க, முதியோர்கள்ட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துட்டாரு, எங்களுக்கு மிகவும் லகுவாக மாற்றணும்னு. சரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனுடைய பையன் என்ன பண்ணால், தன்னோட கூட இருக்கிற சிநேகிதர்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. அவன் சொன்னான், இந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா சவுக்குனால் தண்டித்தார்னா நான் தேவனால் தண்டிப்பேன். மிகவும் கடுமையான பிரமாணத்தை சொன்னான். அப்போ 3 நாள் கழித்து இந்த ஜனங்கள்லாம் திரும்பி வந்தாங்க. என்ன பதில் சொன்னால், தன்னோடு கிட்ட இருக்கிற வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை சொல்லிட்டான். அப்படின்னா வாலிபர்கள் என்ன ஆலோசனை சொன்னாங்கன்னா, இந்த முதியோர்கள் நல்லா ஏமாத்தி கை கண்டு பழகிட்டாங்க, இவங்களை இப்படியே விட்டோம்னா நம்மளை ஏச்சிட்டு போயிடுவாங்க, அதனால் இதை விட கடுமையான பிரமாணம் வச்சாதான் நம்ம ராஜ்யத்தை நிலைநிறுத்த முடியும், அதனால் நம்ம வந்து இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த மாதிரி உத்தரவு சொல்லிட்டாங்க. இப்போ இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த பிரமாணம் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்றைக்கு வாழக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. வாலிபர்கள்னா இன்னைக்கு வாழக்கூடிய ஜனங்கள், முதியோர்கள்னா முற்பிதாக்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரமாணம் கடைபிடிக்கணும், முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தை கை கொள்ளணுமா, நம்மளுக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தை கை கொள்ளணுமா? கொடுத்த பிரமாணத்தை கை கொள்ளணும். சரி, என்ன பிரமாணம் சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்லை, முற்பிதாக்களை கொடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு உண்டான நீதிக்கு உண்டான பிரமாணம் தான் கொடுத்துருக்காரு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பிரமாணம், சுருக்கமாக சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு பிரமாணம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பிரமாணம்? புதிய ஏற்பாட்டு பிரமாணம். சரி, இன்னைக்கு நாம எந்த பிரமாணத்தை கை கொள்ளணும்? இல்லை இல்லை, பழைய ஏற்பாட்டு பிரமாணமா புதிய ஏற்பாட்டு பிரமாணமா? இங்கே தான் பாருங்க, அதே மாதிரி பிரச்சனை தான் இன்னைக்கு வந்திருக்குது. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் தான் கை கொள்ளணும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உயர்ந்த கற்பனை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அடிப்படையான கற்பனை. அது மற்ற 5, 6, 7 அது வரும். இப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த பிரமாணத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோத்திரம் விலகி போயிடுச்சு. இந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் மட்டும் நிற்கிது, யூதாவும் பெஞ்சமின் மட்டும் இருக்காங்க, 10 கோத்திரம் ஓடிப்போச்சு. சோம்பேறிகள் பழைய ஏற்பாட்டு கற்பனையை மட்டும் கை கொண்டு அதில் இருந்தால் போதும், புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப கஷ்டம், அதனால் அதை கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம் தனியாக விலகி இருந்தது, யூதா கோத்திரத்து கூட பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 12 கோத்திரம் 2.5 பிரிஞ்சுது. சாலமன் ராஜாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 கோத்திரம் 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. இது 2வது இடம். இந்த 2 கோத்திரம் பிரியும் போது எருசலேமில் தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயம் வந்து எந்த கோத்திரத்துக்கு சேரும்? 2 கோத்திரத்துக்கு சேருமா 10 கோத்திரத்துக்கு சேருமா? இல்லை, ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்? சரி, காரணம் வேற காரணம் இருக்கு, அது முக்கியமான காரணம். இப்ப நான் சொல்ற
கட்டளை கற்பனை பிரமாணங்களை கைகொள்றது அவங்கள்ட்ட
இல்ல, அது இல்ல, கரெக்டா ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன்
இன்னைக்கு
அதெல்லாம் காரணம் இல்லை. நான் பேசுகிற வார்த்தைகளை புரியணும்னா நீங்கள் பைபிளை தினந்தோறும் படிக்கலாம். இப்போ நான் பேசுனது, இது வரைக்கும் பேசுனது இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு சமாச்சாரம், யாருக்காவது தெரியுமா நான் பேசின காரியம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது? ஆ, அந்த 9.5 கோத்திரம் பிரிஞ்சது, 2.5 கோத்திரம் பிரிஞ்சது யாருக்காவது தெரியுமா? எது? 12 கல்லாம் நட்டி, ஆமாம், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கிறான். அது முதல் காரியம், இது பைபிளை படிக்காதவங்களுக்கு இது புரியாது. பலிபீடம் 12 கோத்திரம் இருக்கும்போது யோர்தானுக்கு அந்த பக்கம் ஒரு பலிபீடம் இருக்குது, யோர்தானுக்கு இந்த பக்கம் இன்னொரு பலிபீடம் இருக்குது. அது முதல்ல பிரிஞ்ச இடம். 2வது பிரிஞ்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் 10 கோத்திரம் வந்து ஒரு பக்கமும் 2 கோத்திரமும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த 2 கோத்திரம் பிரியும் போது பலிபீடம் யாருக்கிட்ட இருக்குது? அது கரெக்டான காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, அங்கே 2.5 கோத்திரம் அது முடிச்சு போச்சு. இப்போ 2 கோத்திரம் 10 கோத்திரம் 2வது தடவை பிரியுது. 2 கோத்திரத்துக்கு பலிபீடம் இருக்குதுன்னா என்ன காரணம்னா, எருசலேமில் தான் இந்த யூதா கோத்திரம் இருக்குது. சாலமோனுடைய மகன் எங்கே ஆட்சி செய்கிறானா? எருசலேமில் தான் ஆட்சி செய்கிறான். அப்போ தேவாலயம் அங்கே இருக்குது. 10 கோத்திரம் பிரிஞ்சு போனவங்களுக்கு தேவாலயம் இல்லை. அப்போது இந்த 10 கோத்திரம் வந்து இருக்கிற ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? எருசலேம் தான் வரணும். அதனால் என்ன பண்ணானா, இந்த சாலமோனுடைய மகனுக்கு விரோதமாக இன்னொரு ராஜா இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், இவங்கெல்லாம் வந்து எருசலேமில் போய் தேவனை ஆராதிக்கிறதுக்கு போய் எல்லாம் அங்கே போய் ஒட்டிக்குவான். அதனால் நம்ம என்ன பண்ணுவான், நம்ம ஆலயம் இல்லை பலிபீடத்தை கட்டிட்டா புரிஞ்சு போச்சு கதை. பலிபீடம் தானே பிரச்சனை. சோத்ரம். 2 ராஜாக்கள் ராஜாக்கள்ல ரெண்டு நாளாகமம் 11 அதிகாரம் 13 17 வரை வாசிப்போம். ரெண்டு நாளாகமம் 11 அதிகாரம் 13 17 வரை.
இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவரிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் தேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்கள் ஏற்படுத்தினான். அந்த லேவியரின் பிறகாலை இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய யெரொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள்.
போதும், இந்த 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. 2 கோத்திரத்துக்கிட்ட தேவாலயம் இருக்குது, தேவாலயத்துல பலிபீடம் இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 10 கோத்திரத்துல இருக்கிற எல்லாரும் எருசலேமுக்கு ஆராதிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ அங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு திருப்பி போயிடுறாங்க. ஆனா இந்த யெரொபெயாம் இருக்கானே, அப்படின்னா சாலமோனுடைய மகனுக்கு விரோதமாக இருக்கிற ராஜா என்ன பண்ணானா, இந்த 3 வருஷம் எருசலேமுக்கு போயிட்டு வந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவங்க எருசலேமுக்கு போனாங்கன்னா எல்லாம் போய் அங்கேயே சேர்ந்துருவாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இவன் எப்படி பலிபீடம் கட்டினான், யெரொபெயாம் எந்த மாதிரி பலிபீடம் கட்டினான் யாருக்காவது தெரியுமா? பைபிள் படிச்சிருந்தா தெரியும் சம்பவம். கரெக்டாக ஆதியாகமத்திலிருந்து ஆதியாகமம் விட்டுறலாம். யாத்திரையாகம்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரை, அது முழுவதும் தெரிஞ்சிருந்தால் தான் பைபிளில் எந்த ஒரு வியாக்கியானத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியும். எழுத்தின்படி பைபிள் தெரியலனா ரகசியங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக மூட்டை மூட்டையாக எங்கேயும் எதுக்கும் ஜாயின் பண்ண முடியாது. இந்த யெரொபெயாம் என்ன பலிபீடத்தை கட்டினான்,
மேடைகளுக்கென்றும் தேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியை ஏற்படுத்தினான்.
ரைட்டு. ஆனால் என்ன செஞ்சானா, இவன் தானிலும் பெத்தேலிலும் 2 கன்றுக்குட்டியை உண்டாக்கி அங்கே என்ன பண்ணா, இதுதான் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய பலிபீடம். 2 நாளாகமம் 13 8 12 வரை வாசிப்போம்.
இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் கடன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கிய பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளக்காலையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டை ஆக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவர்களுக்கு ஆசாரியராகிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் அறிவுரை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை மேஜையின் அடுக்கி வைக்கிறதும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளுக்கு சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எல்லா எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக கூலிகளை பெருந்துணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான்.
போதும், யூதா கோத்திரத்துக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இங்கே இருக்குது. அப்படின்னா யூதா கோத்திரத்தில் என்னென்ன காரியங்கள் எருசலேமில் பின்பற்றினாங்க, எருசலேமில் இருக்கிற பலிபீடத்தில் லேவியர்களை எப்படி பலி செலுத்தி எப்படி ஆசாரியராகி என்னென்ன காரியங்கள் செஞ்சாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டு விலகி யெரொபெயாம் என்ன பண்ணான்னா, 2 கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டான். அங்கே யார் ஆசாரியர் ஆக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களில் ஈனமானவனை பிடிச்சி ஆசாரியன் ஆக்கியிருக்கான். அப்போ அந்த ஆசாரியன் ஆகிறதுக்கு பிரமாணமெல்லாம் வேற. இப்படியாக இன்று 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சு போச்சு, 2 கோத்திரம் தனியாக பிரிஞ்சு போச்சு. 1 ராஜாக்கள் 12 25-33 வரை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12 இருபத்தஞ்சு முதல் வாசிப்போம்.
எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனூலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திருப்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களுக்கு எகித்து உங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பதின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையிலே ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரரா இராத ஜனத்தில் ஈனமானவர்களே ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபடுத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கந்துகுட்டிகளுக்கு பலியிட்டு தான் கொண்டு வந்த மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபடுத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேலின் புத்திரருக்கு
ஈனமானவர்கள் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாதவன், ரிட்டையர்ட் ஆனவன், கை கால் வராதவன், இல்ல எழுத்தின்படியே நான் சொல்றது எழுத்தின்படியே அந்த மாதிரி ஈனமானவர்கள் இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்து ஆமாம் ரெண்டு பலிபீடத்தை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பலிபீடத்தில் எந்த பிரமாணமும் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான் இருக்குதே ஒழிய பலி செலுத்துறதோ அந்த இதை எதுவுமே கிடையாது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ரெண்டு இடத்துல இந்த பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேல் கோத்திரம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சு. இப்போ இது இஸ்ரவேல் ஜன இல்லை யூதா கோத்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சிதறடித்த ரெண்டு கொம்புகளை பார்த்தாச்சு. இன்னும் மூணாவது கொம்பு பார்ப்போம். இதெல்லாம் இதுக்கு சம்பந்தமான வசனங்கள் பைபிளில் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேகமாக சொல்கிறதுக்கு வேண்டி அந்த நாலு கொம்புகளுடைய காரியத்தை நான் விளக்கி காண்பிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சா நாம் பின்மாறி மலையில் யூதா கோத்திரம் முதல் முதல் பங்கடையும். அப்படி இல்லையா நம்ம வந்து இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிறோமா அல்லது இந்த மாதிரி ரெண்டு பலிபீடத்தை கட்டி உட்காந்துட்ருக்கான விக்கிரகங்களுக்கு பலி செலுத்திட்டு அந்த மாதிரி இருக்கிறோமான்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி யூதா கோத்திரத்தில் எப்போ வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம். யூதா கோத்திரத்துக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம். அதனால் இந்த சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை சிதறடிக்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து இருக்க வேண்டும். மூன்றாவது எங்கே சிதறடிக்கப்பட்டது நாம் பார்ப்போம். மூன்றாவது ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் 28 முப்பத்தி நாலு வரை வாசிப்போம்.
மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்ததற்கு தங்களுக்குள் ஈடுமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிமே முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேமித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படி செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுமில்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறையின் படியாகவும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்தருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கு ஒத்தபடியாகவும் செய்ததுமில்லை.
போதும். இது வந்து மூன்றாவது இடத்துல யூதா கோத்திரம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்து கோத்திரங்கள் தேவனுக்கு விரோதமாக இப்படி போய்கொண்டிருக்கிற சமயத்தில் இவர்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பி விட்டார். அப்படின்னா அசீரியா தேசத்துக்கு வேறொரு ராஜா வந்து கொண்டு போயிட்டான், அல்லது அவன் இருக்கிற இடத்துலயே இன்னொரு ராஜா வந்து ஆட்சி செய்கிறான். அப்போது அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கானா, அந்த ராஜா இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் சிங்கத்தை வர வச்சிட்டார். சிங்கம் வந்து நிறைய பேர்த்த கொண்டு போடுச்சு. உடனே இந்த ராஜா என்ன பண்ணா, இவங்க வந்து தேவனுடைய காரியங்களை அறியாமல் இருக்கிறதுனால இவங்களை வந்து சிங்கம் வந்து கொண்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிகளை கொண்டு வந்து அங்கே வந்து பலிபீடத்தை கட்டி விக்கிரக கோயில்களை கட்டி அங்கே வந்து பலி செலுத்துகிறான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசாரியம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறான். இந்த ஆசாரிப்பு முறையெல்லாம் எந்தெந்த ஜாதியிலிருந்து வந்தாங்களோ அந்தந்த ஜாதியினுடைய ஆசாரிப்பு முறையிலையும் செஞ்சுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாருமே புறஜாதியிலிருந்து மதம் மாறியவர்கள் அல்லது மனசு மாறி ரசிக்கப்பட்டு வந்தவங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆராதனை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. பிசாசுந்தான் கர்த்தருக்கு பயந்து நடக்குது. ஆனால் ஆசாரிப்பு முறையில் என்ன, தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறார்களா, அல்லது தாங்கள் விட்டு வந்த புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறார்களா? அப்போ இன்றைக்கு இந்த மாதிரி கலப்படம் பண்ணி இருந்தாங்கன்னா இவங்க வந்து யூதா கோத்திரத்தினுடைய வரிசையில் வர முடியாது. ஆனால் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசரிப்பு முறைகளை இல்லாதனால இவங்க வந்து புறஜாதிகளுடைய வரிசையில் தான் வருவாங்க. காரணம் என்னென்னா, புறஜாதிகள் செய்கிற எல்லா ஆசரிப்பு முறைகளையும் செய்கிறாங்க. அப்படியாக இன்றைக்கு வந்து தேவ ஜனங்களுக்குள்ள யூதா கோத்திரத்துடைய முறைமைகள் சிதறடிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நடந்து ஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இன்றைக்கு அநேகர் இடறி போய்விட்டார்கள். அப்படின்னா இவங்க யூதா கோத்திரத்தை சேராதவங்க. இது வந்து சிறையிருப்பில் நடக்குது. லேவியராகமம் 18:1-5 வரை வாசிப்போம். போதும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்தில் இருக்கிற ஆசரிப்பு முறைகளை பின்பற்றக்கூடாது, கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றக்கூடாது. அப்ப இன்னைக்கு நாம எல்லாரும் இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, அப்போ அங்க இருக்கிற ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றக்கூடாது, கிறிஸ்தவங்களுக்குள்ள வந்தாச்சு, கானான் தேசம் கிறிஸ்தவங்கள்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனா கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற ஆசரிப்பு முறைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்றக்கூடாது. இந்த கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறாங்க, விட்டு வந்த ஜாதியினுடைய ஆசரிப்பு முறையில் கலந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பின்பற்றினா நம்ம யூதனுடைய வரிசையில் வர முடியாது. அப்போ இது மூன்றாவது இடத்துல யூதா கோத்திரம் சிதறடிக்கப்படுகிறது. அப்போ யூதனாக இருந்தால் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் இந்த இதெல்லாம் வந்து அவனுடைய ஆவியில் நல்லா புரிஞ்சிருக்கும். இதை வந்து சிந்திச்சிருப்பான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு. நம்ம ரசிக்கப்படும்போது முழுவதும் ஆண்டவர் நம்மளை ரசித்து கொண்டு வந்தார். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அப்படி விடுதலை ஆக்கி வந்த சமயத்தில் ஏன் விட்டு வந்த காரியங்களை நம்ம எடுத்துகிட்டு வரணும்? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய கற்பனை கீழ்ப்படிவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த எல்லா காரியங்களையும் தெளிவாக புரிய முடியும். மற்றபடி வந்து தெளிவாக புரியணும்னு சொன்னால் ஏன் அதான ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கும்போது எப்படி ஆகாயத்து பறவை கொஞ்சம் விதை எடுத்துகிட்டு போச்சு, முள்ளுள்ள இடத்துல கொஞ்சம் விதை விழுந்தது, கற்பாரியில் விழுந்தது மாதிரி தான் அப்படியே போயிடும். நல்ல நிலத்தில் விளைஞ்சது எல்லாமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அதனால் பைபிள் படிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு போக்கில் நாம் போயிட வேண்டியதான். பின்மாறி மலையில் முன்பந்தியில் வந்து நிற்க முடியாது. இப்போ இது மூன்றாவது இடத்துல யூதா கோத்திரம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. நாலாவது இடம் எசேக்கியேல் 9 1-4 வாசிப்போம்.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளிலே குறித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் குறித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களின் சடநூல் அங்கி தவித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தால் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்திலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழுந்தி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சடநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருந்த புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் என்றும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவுறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டடுகிற மனுஷன் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
போதும், தேவனுடைய ஆலயத்துல நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து யார் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அடையாளம் போடுவதற்காக ஒரு மனுஷன் அனுப்புறாரு. அந்த அடையாளம் போட்டாச்சுன்னா அந்த அடையாளம் அவனுக்கு மட்டும்தான் புரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. ஏன்னா என் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான்ல, வெளியில சொன்னா இவர் சாத்தானா பேசுறாரு, இவர் வந்து அந்தி கிறிஸ்துவா வந்துட்டாரு, இவர் களத்திற்கு தரிசனம் சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்ட்டு உண்மையாக பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லது பலிபீடத்தில் நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து மனசில் வேதனைப்பட்டு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அடையாளம் போட்டு பிரித்து எடுக்கிறார். ஆனால் அவங்க வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, வேத வசனம் இப்படி இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் இந்த காரியம் இப்படி நடக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் வந்து உடனே நீங்கள் ஊழியத்துக்கு எதிராக வர்றீங்க, அப்படி வர்றீங்க, இப்படி வர்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கேவலப்படுத்துவாங்க. அதனால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் விசேஷமாக பலிபீடத்துக்கிட்ட செய்யப்படுகிற அருவறுப்புகளை பார்த்து யார் யார் மனசில் வேதனைப்படுகிறார்களோ அவருடைய நெற்றியிலே தேவன் அடையாளத்தை போட்டு அவர்களை அங்கிருந்து பிரித்தெடுத்து யூதா கோத்திரத்தினுடைய வரிசையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ இப்போ 4 விதமான இடத்துல யூதா கோத்திரம் சிதறடிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து நாம் சிதறடிக்கப்பட்டதுலேருந்து விலகி இருக்கிறோம்? சோத்திரம் 12 12 கல்லை நட்டி அங்கே பிரமாணத்தை எழுதி ஆசிர்வாதி சாபத்தை எழுதி கொடுக்குற இடத்துல இருக்கிறோமா? அல்லது இந்த பக்கம் 2.5 கோத்திர பார்வைக்கு பெரிதான பலிபீடத்தை கட்டி பார்வைக்கு வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டு நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் பலியும் செலுத்தாமல் காணிக்கையும் செலுத்தாமல் எதையும் செலுத்தாமல் மனம் போன போக்கில் இருக்கிறோமா? அல்லது 2 பலிபீடம் இல்லை 2, முதல்ல வந்து 12 பலிபீடம் கட்டும்போது அது வந்து அங்கே 9.5 கோத்திரமும் இங்கே 2.5 கோத்திரமும் அப்போ ஒரே இடத்துல 2 வித பலிபீடம் கட்டினாங்க. 2 இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் எருசலேமில் ஒரு பலிபீடம் இருக்குது, பெத்தேலில் ஒரு பலிபீடம் இருக்குது, பெத்தேலில் வந்து கண்ணுக்குட்டியும் பலிபீடம் இருக்குது. இப்படி வந்து இன்றைக்கு நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ எருசலேமில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திற்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு நேரடியாக வராமல் எப்படியாவது மறைமுகமாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நாங்களும் பைபிள் வச்சுருக்கிறோம், படிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்காங்களா? அப்புறம் 3 வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறையிருப்புக்கு போகும்போது அப்படின்னா ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. சிறையிருப்புனா பொய்க்கு அடிமையாகிறது, திருட்டுக்கு அடிமையாகிறது, பணாசிக்கு அடிமையாகிறது, அல்லது படிப்புக்கு அடிமையாகிறது, இசைக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுவாங்க ஆனால் எல்லா ஜாதிகளுடைய ஆசை முறையும் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த ஞான கண்மலையை தண்ணீரை குடித்தாங்க, அந்த ஞான கண்மலையை தண்ணீரை குடித்ததுக்கப்புறம் அந்த ஞான கண்மலையை இன்றைக்கி எல்லோரும் எட்டி உதைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இன்றைக்கி மோசே பார்த்தீங்கன்னா அந்த ஞான கண்மணிக்கிட்ட பேசினாரு, அன்னைக்கு தண்ணி வந்தது. ஆனால் இது தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் பேச சொல்லும்போது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய காரியத்தை பேசாமல் அதை வந்து தடை பண்ணும்போது என்னன்னா, அந்த கண்மலையை அடிக்கிறதுக்கு சமமாக இருந்து தேவனுடைய காரியத்தை மீறுகிறார்கள். அப்படியாக இருந்து யூதா கோத்திரம் நாலு விதமான இடத்துல சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாலாவது இடங்கன்னு கேட்டிங்கன்னா பலிபீடம். தேவாலயத்தில் அக்கிரமமான காரியங்களை நடத்தி அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்துக்கிட்ட பலிபீடத்தில் என்ன வந்து அருவறுப்பான காரியம் நடக்குதுன்னா, பிரியாணி போட்டத்துக்கு சீட்டு விற்கிறது, செக்ரட்டரி எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறதுக்கு சொல்கிறது. இப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே என்னென்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை போதிக்காமல் தேவனுடைய நியாய தீர்ப்பு அறிவித்து ஜனங்களை மணந்திருப்பதுக்கு பதிலாக எப்படி இயேசு கிறிஸ்து வந்தப்போ ஆடு மாடு விற்றுக்கிட்டு கலாட்டா பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா வியாபாரமும் இன்றைக்கி சபைக்குள்ளே தான் நடக்குது. இந்த அருவறுப்பை பார்த்து யார் யார் மனசில் வேதனைப்பட்டு வருத்தப்படுறாங்களோ அவங்களை மட்டும் பிரித்தெடுத்து யூதா கோத்திரத்தினுடைய முறையில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அதனால் பின்மாரி மலை யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான், அடுத்தவங்க வந்து இதில் உள்ளே போற முடியாது. தனிப்பட்ட முறையில் தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. 120 பேர் கூடியிருந்த மாதிரி நாமளும் போய் மொத்தமாக கூடியிருந்து நாம் முன்மாரி மலையை பெற்றுக்கொண்ட மாதிரி இந்த பின்மாரி மலை பெற்றுக்கொள்ளலாம்னா முடியாது. அதே மாதிரி பின்மாரி மலை பெற்றுக்கொள்ளதுக்கு முன்பாக கண்டிப்பாக அந்த மனுஷன் முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா முன்மாரி மலை பெற்றவனுக்கு தான் பின்மாரி மலையே கிடைக்கும். முன்மாரி மலைனா என்னான்னு தெரியாதவனுக்கு பின்மாரி மலைக்கு அங்கே இடம் இல்லை. அதனால் ஆண்டவர் பின்மாரி மலையை அனுப்பும்போது அது கூட முன்மாரி மலையும் சேர்ந்து வருது. அப்போ ஏற்கனவே தேவன் கொடுத்த முன்மாரி மலை அப்படின்னா பரிசுத்தாவினுடைய கிரியைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் பின்மாரி மலை அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் இருதயத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷ ஞானத்தை கொடுத்து அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எரிகிற அடுப்பு மாதிரி இருக்குமாமா, பேசுகிற பேச்சு தீவெட்டியில் எரிகிற தீ மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி முதலாம் நூற்றாண்டில் வந்து பரிசுத்தாவியை பெறுவதற்காக எருசலேமில் காத்திருந்தார்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் காத்திருந்து தான் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போ பின்மாரி மலையை பெற்றுக்கொள்ளணும்னா சியோனிலே காத்திருக்க வேண்டும். சியோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பிரமாணம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய பிரமாணங்களிலே காத்திருந்து நிலைத்திருக்கும் பொழுது, ஆனால் பிரமாணங்களில் காத்திருந்தனா பிரமாணங்களை கை கொண்டு அவைகளை நிறைவேற்றுகிற சமயத்தில் மட்டும்தான் ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால் இன்றைக்கு கடைசி கால எழுப்புதல் இங்கே நடக்குது, அங்கே தான் நடக்குது. நான் தான் கிறிஸ்து, நான் தான் தீர்க்கு தரிசி, நான் தான் அதை பண்ண போகிறேன், இதே பண்ண போகிறேன்னு சொல்லி மூளை மூளைக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, ஓடிவான்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் என்ன ஒன்றும் நடக்காது. ஆமாம், வசனம் சொல்லுது யாரும் ஓடக்கூடாது. ஆமாம், இருக்கிற இடத்துலையும் இருக்கணும், இருக்கிற இடத்துலையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவர். எங்கே போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் இதுதான் சட்டம் தான், அமெரிக்காவுக்கு போனாலும் இதுதான் சட்டம், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் இதுதான் சட்டம். ஆமாம், அங்கே தான் சட்டம். ஆனால் பின்மாரி மலையினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து பின்மாரி மலையினுடைய ஆரம்பம் இருக்குது? பைபிள்னு சொல்லணும், பைபிள்னு சொல்லணும். இல்லை இல்லை, உலகத்தினுடைய பகுதியில் எந்த பகுதியிலிருந்து பின்மாரி மலையினுடைய மின்னல் எங்கிருந்து தொடங்குது? கிழக்கிலிருந்து மின்னல் மேற்கே அடிக்குது. கிழக்கத்திய நாடுகளிலிருந்து தான் இந்த பின்மாரி மலையினுடைய மின்னல் அடிக்க போகுது, மேற்கு திசைகளுக்கு போகப்போகுது, மேற்கத்திய நாடுகளுக்கு போகப்போகுது. அப்போ கிழக்கு தேசத்தில் இருக்கிற ஆள்கள் யார்? ஆமாம், கிழக்கு தேசத்தில் இருக்கிறவங்க. ஆமாம், குறிப்பாக இந்து விக்கிரகங்களை உண்டாக்கி விற்பனை செய்கிற ஊர்ல இருந்து தான் ஆபிரகாமுடைய சந்ததி புறப்பட போகுது. விக்கிரகங்களை உண்டாக்குறது ஊரு நம்ம ஊர் தான். அதைய உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ற நாடும் நம்ம நாடு தான். அதனால ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு உண்டான அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதனால நாம் எல்லாரும் பின்மாரி மலையில் நம்ம பங்கடைகிறோம். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் கிழக்கிலிருந்து வர்ற மனுஷன், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் கிறிஸ்து, உலகத்தில் எங்கெங்கேயோ போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போட்டியும் நடக்காது. மின்னல் கிழக்க தான் அடிக்கும். பின்மாரி மலையினுடைய மின்னல் கிழக்கிருந்து தான் அடிக்கப் போகுது. ஏன்னா தேவனுடைய வெளிச்சம் கிழக்குலேருந்து தான், எப்படி ஒரு உலகத்துக்கு வெளிச்சம் கிழக்கு திசையிலேருந்து தான் உலகத்துக்கே வெளிச்சம் போகுது, அதே மாதிரி எல்லா காரியத்தையும் தேவன் கிழக்கு திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் வருகிற நாட்களில் நாம் என்ன பண்ணுவோம், இந்த பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற யூதா கோத்திரத்தினுடைய வம்சத்தாராக நாம் மாறுவோம். அது மாறுறதுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை. பைபிளுடைய காரியங்களை நாம் வாசி சிந்திச்சோம்னா போதும், அந்த யூதா பின்பற்றின அந்த முறைகளை அப்படின்னு ஆதி தகப்பன் யூதா வந்து ஒரு காரியம் செஞ்சுருக்கிறான் இந்த ஆசீர்வாதத்துக்கு. என்ன காரியம்னு யாருக்காவது தெரியுமா? ஆதி தகப்பன் யூதா. ஏன் யூதா கோத்திரம், யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்து ஏன் யூதா கோத்திரம்? அப்போ இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் தான் பிறந்திருக்காரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்யும் போது யூதா கோத்திரம் தான் முதல் முதல்ல போகணும். முதல் முதல் வந்து யூதா கோத்திரம் தான் யுத்தத்துக்கு போகணும். இஸ்ரேல் ஜனங்க 12 கோத்திரம் வந்து வனாந்தரத்தில் புறப்பட்டு போகும்போதும் கூட முதல் போகிற கோத்திரம் வந்து யூதா கோத்திரத்தோட கொடி தான் முதல்ல போகணும். என்ன காரணம்?
சகோதரனை மீட்கிறதுக்காக தன் ஜீவனை
கரெக்ட் அதுதான் காரணம். சரி, அதனுடைய அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக சொல்லிட்டாங்க, அதனுடைய பொருள் சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய சகோதரனை மீட்பதற்காக தன்னையே தியாகம் பண்ணினான். அதனால அந்த சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்துகிட்டு இருக்குது. அதை வந்து இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரு? இல்லையா, தன் சகோதரனுக்காக தானே யூதா வந்து இதானா இல்லைங்களா? இல்லையா, அப்படி இல்லையா, அந்த பொருள் வரல. அப்போதான் வந்து யூதா கோத்திரத்தினுடைய வாரிசாக வர்றோம். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துடைய முறைப்படி வந்து தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு ஒன்று இல்லை. அப்போ நம்முடைய சகோதரன் யார்? கிறிஸ்து நம்ம
சகோதரன்.
நம்முடைய நெருங்கின நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மாவுக்காக நம்முடைய சரீரத்தை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணி இடத்துக்காக சொத்துக்காக இந்த மாதிரி காரியத்துக்காக சண்டை பண்ணி தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திடுவாங்க. ஆனால் தன்னுடைய ஆத்மா தேவனுடைய கற்பனையில் கை கொள்ளுவதற்காக தன்னுடைய சரீரத்தை இழக்குவதற்காக ஒப்பு கொடுக்கணும். அப்போது யூதா என்ன பண்ணார்னா, தன்னுடைய சகோதரனை மீட்பதற்காக தன்னையே இது வந்து அடிமையாக ஒப்பு கொடுத்தான். அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை மீட்பதற்காக தன்னுடைய சரீரத்தை யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் இரத்த சாட்சியை மறிக்க முடியும், அவங்க தான் வந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதனால் நம்ம ஆதி தகப்பன் யூதா செய்த மாதிரி நம்ம எல்லாரும் செய்கிறதுக்கு முற்பட்டால் தான் பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக இருக்க முடியும். இல்லாட்டினா இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருந்து இதில் பங்காடையிலைன்னா எல்லாம் அந்தி கிறிஸ்து கேட்டகரி தான், மனவாட்டி அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டி சபைக்கு தான் போகணும் எல்லாரும். அதனால் நம்ம பைபிளை சிந்தித்து தியானித்து வாசித்து யூதா கோத்திரத்தில் சேர்த்தோம்னா உபத்திரவ கால ஊழியத்தில் அல்லது பின்மாரி மலையினுடைய ஊழியத்தில் முன் பந்தியில் முதல்ல போய் நின்று யுத்தம் செய்யலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.